ఏకో వారజ బంధవః క్షితినభో వ్యాప్తం తమో మండలం ధిత్వా లోచన గోచరోపి భవతి త్వం సూర్యకోటి ప్రభః వేద్య కిన్న భవత్యహో ఘనతరం కీదృగ్ భవేన్మత్తమః తత్సర్వం యపనీయ మే పశుపతే సాక్షాత్ ప్రసన్నో భవ. హంస పద్మవనం సమిచ్చతి యథా నీలంబుధం చాతకః కోకనద ప్రియం ప్రతిదినం చంద్రం చకోరస్తథా చేతో వంచతి మామగం పశుపతే తిన్మార్గ మృగ్యం విభో గౌరీనాథ భవత్పదార్థయుగళం కైవల్య సౌఖ్యప్రదం. రోధస్తోయ హృదః శ్రమేణ పదికచ్ఛాయాంతరో వృష్టితః భీతస్వస్థగృహం గృహస్థమతిథిః దీనం ప్రభుం ధార్మికం దీపం సంతమసా కులశ్చ శిఖినం సీతావృతః త్వం తథా చేతః సర్వభయాపహం వ్రజసుఖం శంభోః పదవీం పదాంభోరుహం. శివానందరేర్ల 58వ శ్లోకం பார்க்கிறோம். பக்தி ரசத்தையும் ஞானத்தையும் சாஸ்திர சாரத்தையும் சேர்த்து ஸ்தோத்திர வடிவாக நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணதான பிரகரணங்கள்ல சிவானந்தர் ஹரி உயர்ந்ததாக இருக்கு. அதுல அந்த பரமேஸ்வரனை பத்தி நம்ம மனசோடையும் பல பொருள்களையும் ஒப்பிட்டு எப்படியாவதும் அந்த பகவான் இடத்துல நம்ம மனசு சேரடும் அப்படிங்கிறது சொன்னார். பிறகு பகவான நாமையும் அறியறது இல்லை, நம்ம இதயத்திலேயே இருந்துட்டு இருக்கார் பரமாத்மா. அனுட்சணமும் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். இருந்த போதிலும் யாரும் பகவானை திரும்பி பார்க்கறது இல்லை, சர்வதா சர்வ காலமும் வெளி உலகத்திலேயே சுத்தி கொண்டிருக்கார். காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ற. ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் காணப்படலைன்னு என்ன அர்த்தம்? அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருந்த போதிலும் அதை நம்ம கண்கள் அதை பார்க்கலைன்னா அது பொருளார்ந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல தேதீப்பியமான பிரகாச ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருளும் நமக்கு காணப்படலை. ஆகையால் தான் துன்பத்தில் இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கும். எதை பண்ணினா நம்ம சௌக்கியமாக இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. அதுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்க. அப்படிப்பட்டதான் அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் ஏன் புரியலை அப்படின்னு யோசனை பண்ணினா அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் அதை மறைச்சிருந்தா அது நமக்கு தெரியாது. டப்பாக்குள்ள லட்டு போட்டு வச்சிருந்தா லட்டு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. மூடியை திறந்தா தான் தெரியும். அதே போலயே பரம்பொருள் நம்ம இதயத்துல இருக்க, இருந்த போதிலும் நம்ம அவரை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? மறைக்கப்பட்டிருக்கார். அந்த மறைவு, அந்த இருட்டு எவ்வளவு இருட்டா இருக்குன்னா, இவ்வளவு உலகத்தையே பிரகாசிக்க கூடியதான அந்த பொருளை மறைச்சுவிடுது. அவ்வளவு கார் இருட்டாக இருக்கு. ஆகையால் தாங்கள் ஒருத்தர் தான் அந்த இருட்டை போக்கி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏகோ வாரிஜ பந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, நேற்றுக்கு நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்றோம். அமாவாசையான என்ன அர்த்தம்? சூரியனோடு சந்திரன் சேர்ந்து இருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமாக, சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தால் அதுக்கு அமாவாஸ்யான்னு பேர். சூரியனும் சந்திரனும் அது தனித்தனியாக பிரிஞ்சு ஆப்போசிட்டாக இருக்கமையானால் எதிரெதிராக இருந்தால் அப்பொழுது நாம பௌர்ணமாசின்னு சொல்கிறோம். இப்படி அந்த அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா அப்படின்னு சாஸ்திரம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறப்பவே சந்திரன் உதிக்கிறார். சூரியன் அஸ்தமிச்சதுமே சந்திரனும் கூட அஸ்தமிச்சு விட்டார். அதனால சூரிய ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. அப்ப உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? கார் இருட்டா இருக்கு. ஆனா பிரதிபத்து முதல் இன்னைக்கு காலமே சூரியன் உதித்ததுமே அந்த எங்கும் இருக்கக்கூடியதான உலகமெல்லாம் பரவி இருந்ததான அந்த இருளானது எப்படி அகன்று விட்டது? எங்கேயாவது இருக்கோ, அது உலகத்தில் எங்கேயாவது இருக்கோ, ஓடினா போயிடுத்து. சூரியன் உதிச்சதுமே இவ்வளவு கும்மிருட்டா இருந்தது, அது எங்கேயும் இல்லாம போயிடுது. இருட்டை பத்தி நமக்கு தெரியாது. இருட்டை தெரிஞ்சுக்கணும்னா கிராமாந்தரங்களுக்கு போகணும். ராத்திரி ஒரு 7-8 மணி ஆயிடுது என்னால் அவ்வளவு இருட்டு வெளியில நகர்ந்து போக முடியாது. அடிக்கிறா போல இருட்டு இருக்கும், ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க அமாவாசை இன்னைக்கு ராத்திரி உலகம் முழுக்க பரவி இருந்த போதிலும் ஒரே ஒரு சூரியன் வந்தார். அவர் என்ன பண்ணினார், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான வியாபித்து இருக்கக்கூடியதான அந்த இருட்டை ஒரே தினம் அகற்றுவிட்டார். ஏகோவாரிஜ பந்தவா ஏகஹா, ஒரு சூரியன் தான் இருக்கார். 10 சூரியனா இருக்கா? இல்ல, உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறவர் ஒரே ஒரு சூரியன். அவர் என்ன பண்ணினார், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை கிழிச்சார். ஏ கோவாரிஜ பாந்தவாப்தம், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் எங்கும் வியாபித்திருக்கு இருட்டை. அத தமோ மண்டலம் பித்வா, அதை கிழிச்செறிஞ்சார். எங்கேயுமே இருட்டை கிடையாது. சூரியோதயம் ஆயிடுத்துன்னா இருட்டை காணப்படலை. அதோடு மட்டுமல்ல, நம்ம பார்த்தோமையானால் சூரியன் நம்ம கண்ணுக்கு காணப்படுற லோச்சன கோச்சரோபி பவதி, நம் கண்ணுக்கு நம் கண் பார்வைக்கும் ஆளாகிறார், அவரை பார்க்க முடிகிறது. எங்கும் இருட்டா இருந்த போதிலும் சூரியன் உதித்ததுமே அவ்விருட்டை அழித்து நாம் அவரை பார்க்கக்கூடியதான நிலையில அவர் இருக்கார். நாம் அவரை அழகா பார்க்கிறோம். ஏ கோவாரிஜ பந்தவா, வாரிஜ பாந்தவான்னா தாமரைக்கு பந்துவா இருக்கிறவர், தாமலையை மறரும்படி மண்டுபவர். வாரின்னா ஜலம், வாரிஜம் ஜலத்தில் மறந்தது தாமரை, அந்த தாமரை மலரும்படி பண்ணுபவர் சூரியன். ஏ கோவாரிஜ பாந்தவா க்ஷிதின போ வியாப்தம், க்ஷிதின பூமி நபஹன ஆகாசம், க்ஷிதின போ வியாப்தம் தமோ மண்டலம் பித்வா, கார் இருட்டை அழிச்சு லோச்சன கோச்சரோபி பவதி. லோச்சனஹா கண்ணு, கண்ணுக்கும் தெரிகிறார். ஆனா நீங்க எப்படின்னு, இந்த சூரியன் உங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கா, கோட்டி சூரிய பிரபகா, நீங்களோ கோட்டி சூரியன் இருந்தா எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசம் இருக்கிறவர் பரமேஸ்வரன். வேதங்கள்ல கோட்டி சூரியன் சொல்றது. அப்படிப்பட்டதான கோட்டி சூரிய பிரபனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் பகவான் நமக்குள்ள இருக்காராமே. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்க்க முடியலையே நம்ம. அவர் ஒளி இல்லாதவரா? கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதான மகாத்மா இருந்த போதிலும் அவரை நாம பார்க்கலையே, தெரிய மாட்டேங்கிறது. வேஜக்கியம் ந பவதி ஆஹோ, கனதரம் கிதுர்பவேன்மத்தமஹா. அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு சூரியனாலேயே சூரியன் வந்த பிறகு எல்லா இருட்டையும் அழித்தாரே ஒரு சூரியன். அந்த சூரியன் அழித்ததான இருட்டு எப்படி இருந்தது? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பரவி இருந்தது, கும் இருட்டா இருந்தது. ஆனா கோட்டி சூரிய சுபாவமா இருக்கக்கூடியதான உங்களையே மறைச்சிருக்கிற இருட்டு இருக்க, அது எப்படி இருக்கும்? அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. கோட்டி சூரிய பிரபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே நம் கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு, உள்ளிருட்டு ஆந்தரத்தமஹா எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளவு அவளும் சொல்ல முடியாது சுவாமி, அவ்வளவு கனதரம் கீதிருக்பவேன் மத்தமஹா, என்னுடைய இருட்டு அறியாமைங்கிற எதை சொன்னாலும் அறிய, பிரெஞ்சு தெரியுமா தெரியாது, ஜெர்மன் தெரியுமா தெரியாது, கணக்கு தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிறதே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன கத்துண்டோம்? ஒரு சாஸ்திரத்தை வாசிக்கணுமையானால் 30 வருஷம் அதுல பாடுபட்டாதான் ஓரளவுக்கு வரும். இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரங்கள். வேதங்களை படிக்கிறதுக்கு 12 வருஷம் ததேக தீட்சையா வேலை செய்யணுங்கிறான். காலமே குரு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே நொற்று பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படித்தாருன்னா சுவாதீனமானது அந்த வேதமானது. இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எவ்வளவு கஷ்டம் இது. இவ்வளவு படித்தாலும் நல்லா படித்தேன் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியறதோ மனசுல தைரியம் வருதோ இல்லையோ, எவ்வளவு கனதரமான ஒரு அடர்த்தியான இருட்டு நமக்கு இருக்கு தெரியலையவே. ஜெக்கின் பவஸ்யோ கனதரம் கிதுக் பவேன் மத்த மகா, என்னுடைய இருட்டு உள்ளிருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கு தெரியலையே. தத் சர்வம் யபனியமே பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வர, அந்த உள்ளிரட்டை எல்லாம் நீக்கி வியபனிய அழித்து மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவான். அவர்கள் ஒண்ணு அது வேணும் இது வேணும்ன்ற கேட்கல, நீங்க பிரசன்னராகணும் அவ்வளவுதான். நீங்க எனக்கு முன்னால கண்ணால நீக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு இந்த ஸ்லோகத்துல பகவான பிரார்த்திக்கிறார். ஏ கோபார்ஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வா லோச்சன கோச்சரோபி பவதி துவம் சூரிய கோட்டி பிரபா வேத்யம் கின்ன பவசி அஹோ கனதரம் கீதுக் பவேன்மத்தமஹா தத் சர்வம் வியபனிய மே பஜபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தேடா, அஜ்ஞானேன ஆவிரதம் ஜானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா ஞானேன ததஜானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பிரகாரமாக நம்ம அஜ்ஞானம் உள்ளிருட்டு அவ்வளவு அடர்த்தியா இருக்க அதை பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போக்க முடியும். நம்ம பிரயத்னங்கள் ஒன்றும் சேராது. எமேவ ஏஷ குருணத்தே தேன லப்யா, அவரான சரணத்தை அடையணும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் அது போகும். அவளுக்கு தேஷாம் அவளுடைய இதயத்துல இருந்து கொண்ட ஞானதீபேன பாஸ்வதா, ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜ்ஞானத்தை நாம் போக்கடிக்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம், நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு, பக்தனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த பகவானையே நாடுகிறது எப்படியாவது, பகவான் பகவான் தெரியல நமக்கு, ஒரு ஆனந்தத்தை நாடிட்டு இருக்கோம், பிறந்தண்ணிலிருந்து தேடிண்டு இருக்கும். அப்பப்ப குழந்தை பிறக்கிறப்பவே அழ தொடங்கி, எதுக்க பசி தாகம், அதற்கு பிறகு எல்லாமும் கத்துக்கணும், உட்கார கத்துக்கணும், பக்கத்தை மெல்லாக்க படுத்துக்கணும், திரும்ப கத்துக்கணும், எழுந்து உட்கார கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், நிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க கத்துட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கும். போன ஜென்மாவில் படித்ததெல்லாம் வரப்படாதோ, இந்த ஜென்மாவில் மறுபடியும் படிக்கிறேட, படிக்கிறது இல்லை, சின்ன சின்ன வேலை கூட கத்துண்டுன்னா கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி கத்துக்காம விட்டுருவோம்னு சொல்ல முடியறதா, அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க. அவளுக்கு தெரியறதே நமக்கு தெரியலையே. இதை தெரிஞ்சதா தான் காசு வரும், இதை தெரிஞ்சதுதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஒரு அஞ்ஞானம் வேற இருக்கு. இப்படி அந்த ஆனந்தத்தை நோக்கி சென்றிருக்கு இந்த மனசு. அந்த மனசு எப்படி நோக்கி செல்லுன்றிருக்க, அந்த பரமாத்மா எனக்கூடிய பரமாத்மான்னு தெரியல, ஆனந்த ஆனந்தம் தான் வேணும்னு நினைக்கிறது, சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது. அந்த சந்தோஷமா உள்ளவர் பரமாத்மா தான், அவரிடத்திலிருந்து நமக்கு எல்லாம் வரும். தைத்தரியம் சொல்றது ரசோ வைசா ரசகேவாயம் லத்வானந்தி பவதி, அவர் ரசரூபமா இருக்க, அவரிடத்திலிருந்து ஒரு ரசத்தை பெற்றால்தான் மனிதன் சௌக்கியமாக இருக்க முடியும். ஏஷக்கேவானந்த யாதி, இவர் தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான் அந்த பொருளை நாடுகிறது மனசு. எப்படி நாடுற தெரியுமோ, ஒவ்வொரு கணமும் நாடிட்டு இருக்கு. மனுஷால் பாருங்க, இங்கே பார்த்தாலும் எதை பண்ணினா காசு வரும், எதை பண்ணினா சௌக்கியமா இருக்கலாங்கிறதுக்காகத்தானே அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த காசை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னு, எல்லோருடைய மனசையும் அதை தாக்கிறது. அந்த காசு என்ன பண்றது, எல்லோரையும் மனுஷால மாத்திட்டு இருக்கு. அது கவனிச்சு, நல்லவாழ கெட்டவாழா பண்றது, உடம்புறந்த வாழா இருந்தாலும் அப்பா எழுதி வச்சின சொத்துன்னு அவளை விரோதிகளா ஆக்கிறது. இத்தனை நாள் ஒன்னா இருந்தவன் இந்த சொத்துனால என்ன வரப்போறது, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் என்ன ஆக போறது, அதனால மனுஷியாருடைய மனசை கெடுத்து விடுறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான அந்த காசுல ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் என்ன, அது இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் என்று கருதுறோம். அந்த காசுனால வரக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே, அது அதுதான் அந்த சுகமா இருக்கிற ஆனந்த நில பரமாத்மான்னு தெரியல. அது காசுனால வருதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்க பெரியுள்ளம் சொல்லிருக்கார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம். இந்த காசை நிஜமாக அர்த்தம்னு கருதாதே, காசு வேணும் மனுஷனுக்கு ஆனா அதிகமாக இருக்கப்படாது. ஒரு நிலைக்கு மேல போயிடுதுன்னா அந்த காசே மற்றவர்களுக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு நிறைய சம்பளம் வருது, ஒருத்தருக்கு வரலைன்னா அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், அவனை உச்சத்தையே எல்லாரும் பார்க்கறா என்ன பார்க்கலன்னு நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது வந்து காசுனால இல்லை, அவருடைய குணங்கள்னாலேன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல குணங்கள் இருக்கிறதுனால நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. காசு இருக்கிறவனுக்கு காசு நாடுற வாழ்த்துக்கு தான் மதிப்பு. நல்ல குணம் இருக்கிறவ எங்க போனாலும் உலகம் முழுக்க அவளை மதிக்கும். தெரிஞ்சுக்காதவா அவ உங்களை தெரிஞ்சுக்காதவ உங்களை சொல்ல என்ன பண்ணாங்க, விஷம் என்ன லாபம் உங்களுக்கு, உங்களை பத்தி தெரியல. அவன் போற்றமும் இல்லை இல்ல தோற்றமும் இல்லை, அதனால உமக்கு என்ன வந்தது, ரோட்ல எத்தனையோ பேர் போற, அவளை பத்தி கவலைப்படலாமோ? ஆனா நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்தது, ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் பகவத் அனுகிரகத்தினால தான் வரும். ஆகையால் தங்களுடைய மனசு பகவானையே நோக்கி இருக்கணும், என் மனசு உங்களையே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி கேட்கிறார், அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் பல ஓமைகள் கொடுக்கிறார். ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சி இருக்கு, அது மானச சரோவரத்துல தான் அதனுடைய இடம், பேசிக்கா அங்கத்தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப அமைஞ்சு இருக்கும். ஆனா ரொம்ப குளிராயிடுதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஐஸ் ஆயிடுதுன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு கிடைக்காது. ஆனால் அது பறந்து சில இடத்துக்கு வரதா, எங்க தாமரை இருக்கோ அந்த குளத்துக்கு வந்துடும். தாமரைகள் நிறைய இருக்கக்கூடியதான குளங்களுக்கு வரதா. அன்னபட்சி எங்க வசிக்கும், தாமரை இருக்கிற குளங்களுக்கு. உங்க ஊர்ல தாமரை இருந்தே எப்பவும் வராது, அது எப்ப வரும், அங்க மானசரோவரத்துல ரொம்ப குளிராகி அங்க வந்து அவைகள் இருக்கிறதுக்கே அந்த ஜலத்துல நடமாட முடியாதான சந்தர்ப்பம் வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு வரலாம். ஆனா அது வரும்பொழுது வேற எங்கேயாவது டெரஸ்லயே அங்கேயும் இங்கேயும் உட்காராது. அதுக்கு தாமரை குளம்னா இருக்கணும், மற்ற குளம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. தேடி வருமா, ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சியானது பத்மவனம் சமிச்சதியதா தாமரை குளனை தேடிண்டு வருது. நீல அம்புதம் சாதகா, அதே போலயே சாதக பட்சி. இந்த சாதக பட்சி என்ன பண்றது, நீல அம்புதம் கார்மேகத்தையே சுத்திண்டு வருது. இந்த சாதக பட்சிக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, அது நேரா ஜலத்தை குடிக்க முடியாது. ஒரு ஜல பாத்திரத்தை வச்சு அங்கே சாதக பட்சி முன்னால வச்சிருந்தாலும் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்தாலும் அதை குடிக்க முடியாது, உறிஞ்சி சாதக பட்சி சாப்பிடாது. காரணம் என்னன்னா, அதனுடைய தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டை இருந்தது என்னால் அதை எப்படி உறிஞ்சி சாப்பிட முடியும், ஸ்ட்ரா கொடுக்குறேன், அந்த ஸ்ட்ரால ஓட்டை இருந்ததுன்னா நீங்க உறிஞ்சல்னா வருமா, வராது. அதே மாதிரிதான் என்ன பண்ணிவிட்டார் பகவானுக்கு, அதுக்கு தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்காரு. ஸோ அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆக என்ன பண்றதுன்னு, மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த மேகங்களுக்கு என்னால அப்படியே வந்துட்டே இருக்குது. அது எப்ப மழை பெய்யறதோ அந்த மழை பெய்யும் பொழுது அப்படி திரும்பி தலை தூக்கிண்டு நிக்கிறது. அது மேலேருந்து விழக்கூடியதான அந்த கணங்கள் இருக்க பார்த்தீங்களா, அது சிலது அது தொண்டையில போகும், அப்பதான் போகும்னு. நாமெல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. எப்ப வேணாலும் பழைய நாள்ல ஒரு செம்பு நிறைய தீர்த்தத்தை சாப்பிடுவா, இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தான் சாப்பிடுறோம். தீர்த்தம் கொண்டு போய் வச்சா அதை குடிச்சு விட்டு பாதி டம்ளர் கீழே வைக்கிறோம். தீர்த்தத்தை எப்பவுமே வீணாக்கப்படாது. பழைய நாள்ல யாராவது ஆத்துக்கு வந்தா ஒரு செம்பும் செம்போட ஒரு கிளாஸும் பக்கத்துல வைப்பா, அவ எவ்வளவு வேணுமோ அது அதுல அந்த டம்ளர்ல விட்டுட்டு குடிச்சு விட்டு அப்படியே வைப்பா. இந்த வழக்கம் போயிடுது. இப்ப யாராவது வந்து அங்கே ஒரு பாட்டில் இருக்கு அதை வச்சு சாப்பிட்றோம். இந்த பாட்டில் சாப்பிட்றதுங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம். ஏன் தெரியுமோனா, நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்க அதை மறுபடியும் நீங்க சாப்பிடப்படாது. உச்சிஷ்டம்னு பேர். நம்ம சாப்பிட்டதனுடைய மிச்சம் இருக்க அது உச்சிஷ்டம். ஆகையால் என்ன பண்ணனா, பாட்டில் சாப்பிட்றாலும் ஒரு கிளாஸ் பக்கத்தில் வச்சுக்கணும், எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்து அது சாப்பிடணும். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கும் கிளாஸ்க்கு வரமாட்டார். இவர் என்ன சார், நான் எதை சாப்பிட்றேனோ இதெல்லாம் கவனிக்கிறார். எப்படியோ போட்டு ஏதோ பரமாத்மா பத்தி நாலு வார்த்தை கேட்கணும்னு வந்தார்னா அது இல்லை. முக்கியமா நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழினா, நம்ம தர்மம்னா என்ன, நம்ம ஆச்சாரம் என்ன. இந்த ஆச்சாரத்தினால்தான் ஒரு மனுஷன் நிம்மதியை படைவார். ஆச்சார பிரபவோ தர்ம, தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் மகாவிஷ்ணு அப்பதான் உங்களிடத்துல சந்தோஷப்படுவார். உங்களிடத்துல ஆச்சாரம் இருக்குமே. ஆனால் ஆச்சாரம்னா எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ இதுக்கு ஆச்சாரம்னு பேர். ஆச்சாரதீதி ஆச்சாரா, ஹவ் யூ பிஹேவ், அது ரொம்ப வேணும். நம்ம நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவளும் வாழறான் நாமளும் வாழறோம். அவ வந்து பசு துல்லியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாடோ நாயோ இவைகள்லாம் கவனிக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் அவளும் வாழறான். அவளை பார்த்து டைனிங் டேபிளை வரவழைச்சுட்டோம். நான் மாத்துக்க இருக்கிற ஆச்சாரம் போச்சு. அவளை பார்த்து என்னென்னமோ பதார்த்தங்கள், பர்கருங்கிறான், வேற என்னமோ சொல்றான், அதுதான் சாப்பிட்றான், கடிச்சு சாப்பிட்றான். வாழைப்பழத்தை பாதி உரிச்சு கடிச்சு மீது கையில வச்சுட்டே இருக்கான். அதுல ரெண்டு ஈ வந்து உட்கார்றது தெரியாம அந்த ஈயோட மறுபடியும் கடிக்கிறான். என்ன பிராரதம்! பகவான் தான் ரெண்டு கை கொடுத்துருக்காரு, அதை புட்டு சாப்பிடலாமோ இல்லையா, பண்ணல. காரணம் என்ன, நமக்கு இது தப்புன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டோம் குழந்தைகளை. இப்ப அவ பண்ணிட்டு இருக்கான்னா ரெண்டு தரம் பாட்டியம்மா அப்படி சாப்பிடப்படாது, இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா பரவாயில்ல. சொல்றதுக்கு பாட்டியம்மா இல்லை, ஏன்னா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தனும். அதுக்கப்புறம் சொன்ன பிறகும் அதை கேட்கறதுக்கு அவ தயார் இல்லை, இவளுக்கு சொல்ல தெரியல, அப்படி ஆயிடுத்து நீ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆச்சாரமானது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பட்சிகள்லாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்த பிரகிருதியை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சா நமக்கு வரக்கூடியதான வந்துட்டு இருக்கிற கஷ்டமானது ஒரு கஷ்டமே இல்லை. பகவான் நம்ம இடத்துல ரொம்ப கருணையோட இருந்துட்டு இருக்கார். அந்த சாதக பட்சி என்ன பண்றது, எப்பொழுதும் மேகத்தை எதிர்பார்க்கிறது. நீல் அம்புதம் சாதகோகோகனதப்ரியம் பிரதிதினம். சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்க, அது என்ன, அதுக்கு கோகம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல கோகஹா அப்படின்னா சக்கரவாக்க பட்சி. அது என்ன பண்றதா, தினந்தோறும் சூரியனை எதிர்பார்க்கலாம். சூரியன் உதிச்சாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராத்திரி வேளையில இருட்டில் அதுக்கு கொஞ்சமும் கண்ணு தெரியாது. ஒண்ணு, ரெண்டாவது அது வந்து தாமரை மலர்ந்தால் அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொப்பொடியை சாப்பிடுறது. தாமரை எப்ப மலரும், சூரியன் வந்தா தான் மலரும். தானா நீங்க பிச்சு போட்டா இலைகள்லாம் பிஞ்சு போகுமே தவிர தானா மலராது. அது மலர்றது வந்து சூரியன் வந்த பிறகுதான். ஆகையால் அந்த சூரியனை எப்பொழுதும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கோகோகனத பிரியம் பிரதிதினம். கோகனத பிரியான்னா சூரியன் அர்த்தம். கோகோகனத பிரிய பிரியம் பிரதிதினம். சந்திரம் சகோரஸ்ததா. அதே போல இன்னொரு பட்சி சகோர பட்சின்னு பேர். பாருங்க பட்சிகளுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்னம்னு ஒரு பட்சி, சாதகம்னு ஒரு பட்சி, கோக்கம்னு ஒரு பட்சி, சக்கோரம்னு ஒரு பட்சி. இதை பத்தி நமக்கு தெரியுமா, ஏதோ ஜுவாலஜி படித்தவா அது ஞாபகம் வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் தெரியாது. இது போல இத்தனை வெரைட்டிஸ் பட்சி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்சிகள்லாம் சொல்லி அந்த பட்சிகளுடைய விவகாரங்கள் என்ன, அது எதை பார்க்கறது, ஏன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்ற. என்ன பண்ணியிருக்கார், இந்த சகோர பட்சின்னு ஒண்ணு இருக்க, இது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமோ, ஏதோ இலைகளோ தொழுர்களோ இவைகள்லாம் பழத்தையோ ஒன்றும் சாப்பிடாது இந்த சகோர பட்சி. சந்திரன் வந்த பிறகு அந்த நிலால உட்கார்ந்துருக்க அதான் சாப்பிடுறது. அப்படி ஒரு விசேஷம், அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்த சந்திர காந்தி, அந்த காந்தியிலிருந்து கொஞ்ச நேரம் இருக்க பச்சு போயிடுமா. இப்படி எல்லாம் பகவான் பண்ணி வச்சிருக்க. நமக்கெல்லாம் இப்படி இருந்தா நன்னா தானே இருக்கும். ஆனா என்ன அதுக்கு மட்டும் கொடுத்துக்க, அந்த சகோர பட்சி மட்டும் எப்பொழுதும் சந்திரகாந்திய சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கு. ஆனா அதனால அது என்ன பண்றது, அதுக்கு ஆகாரம் அது. ஆகையால் சந்திரனையே விரும்புறதா, சந்திரம் சகோரத்ததா. அன்னபட்சி எப்படி தாமர கோலத்தை எதிர்பார்க்கிறதோ, அந்த நீருண்ட மேகத்தை சாதக பட்சி எதிர்பார்க்கிறதோ, கோகனத பட்சிய கோகமானது எப்படி சூரியனை எதிர்பார்க்கிறதோ, சூரியோதயம் ஆகணுமே ஆகணுமேனு எப்படி எதிர்பார்க்கிறதோ, சகோர பட்சி எப்படி சந்திரனுடைய நிலாவை எதிர்பார்க்கிறதோ, அதற்காக சந்திரனை எதிர்பார்க்கிறதோ, அப்படி எம் மனசும் உங்களை எதிர்பார்க்கட்டமேங்கிறது. மாமகம் பசுபதே, தன் வாழறதுக்காக அவைகள் எதிர்பார்க்கிறது. இது என்ன பண்றது, என்னுடைய மனசு உங்களை எப்பொழுதும் எதிர்பார்க்கணும். சேதோ வஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்க்க மிருக்யம் விபோ. ஏன்னா நீங்க சின்மார்க்க மிருக்யா, சைத்தன்ய ஸ்வரூபத்திலேயே தாங்கள் இருக்கார். சைத்தன்யத்தே ஞான மார்க்கத்தினாலேயே தேடப்படக்கூடியவர். ஞான மார்க்கம்தான், ஞான மார்க்கம் என்ன, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். ஆசா நடத்துல போய் அவருக்கு வணங்கி அவருக்கு சேவை பண்ணி அவர் சொன்னதான வார்த்தையை கேட்கணும். அது ஒண்ணுத்தான் இந்த மார்க்கத்தை நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நான் தனியாக வாசிக்கிறேன்னு எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் போறாது. அதுக்கு என்ன வேணும், ஞான மார்க்கம் குரு சொல்லணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானினஹா தத்வதர்சினஹா. அவ உபதேசம் பண்ணினாத்தான் புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. அப்படி கட்டமான ஒரு பதார்த்தம். ஆனா அந்த மார்க்கத்தினால்தான் பகவான் அறியலாம். குருவுக்கு சரணாகபக்தி பண்ணி ஆச்சாரியனுக்கு பிரபத்தி பண்ணினாத்தான் இது முடியும். அவர் என்ன சார் புதுச்சா இருக்க, புஸ்தகத்தில் இருக்கிறதானே சொல்றார். இல்லேன்னு யார் சொன்னா, புஸ்தகத்தில் இருக்கிறதான் சொல்றார். ஆனா அவருக்கும் அது புரியல, அவர் குரு சொல்ற பிறகுதான் புரிஞ்சது. இது குரு பரம்பரையாக வந்தா தெரியுமே தவிர என்ன புத்தகத்துல ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். வெக்கம்னு என்னன்னு கேட்டெடுத்து பேசி எப்படி சொல்வேன், அதுவும் 5 வயசு குழந்தை. வெக்கம் எங்க இருக்க, என்ன இடத்துல வெக்கப்படாத, என்ன வெக்கம் எங்க இருக்குன்னு கேட்டான். என்ன சொல்ல போறேன், ஒண்ணும் சொல்ல தெரியல. இந்த பாட்டியம்மாவுக்கு என்ன வயசு, 90 வயசா இருக்கு. அந்த சாதாரண ஒரு கேள்விதான் கேட்டிருக்க, என்ன சொல்ல போற அந்த அம்மாவுக்கு, ஒன்றும் சொல்ல தெரியல. அதே மாதிரி தான் இந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்க, அவ்வளவு சுலபமாக நாம் அறிய முடியாது. அதை வேற பல வேற திருஷ்டாந்தங்கள்னால எடுத்து சொன்னாத்தான் முடியும். அப்படிப்பட்டதான் அந்த பரம்பொருளை ஞான மார்க்கத்தினால்தான் அடையணும். சின்மார்க்க மிருக்யம் விபோ, சின்மார்க்கம் ஞான மார்க்கம், ஞான மார்க்கத்தினால்தான் உங்களை அடைய முடியும். ஆகையால் கௌரிநாதா பவத் பதாப்த யுகலம். ஹே கௌரிநாதா, அம்மாவை ஏன் கௌரிநாதான்னு ஏன் பரமேஸ்வரனை கூப்பிடுறேன், அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால தான் அம்பாள் அனுகிரகம் இருந்தா தான் சொல்ல முடியும். வாக்தேவியனுடைய அனுகிரகம் வேணும், இல்லைன்னா உள்ள நிறைய இருக்க சார் வெளியில பேச வரலன்னு. அந்த குடுகுடாயத்தை சொல்றதெல்லாம் நன்னா இருக்க வாய்ப்பு, சில பேர் சொல்லுவா அது தொண்டையில் இருக்க வரலாம், ஆபரேட் பண்ணி இருந்துக்க முடியும். ஞாபகம் வரலங்கிறார் சில பேர், தலையில அடிச்சுக்கிறார், ஒண்ணும் இல்லை. அது பகவத் அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, என்னிடத்தான் ஒரு மனிதனுக்கு அறிவும் உண்டாகிறது, என்னால தான் ஒரு மனிதனுக்கு மறதியும் உண்டாகிறது. மறதி வேணும், இல்லைன்னா எப்பவோ அந்த துன்பங்கள் அப்படியே மனசுல நிற்கும். பகவான் என்ன பண்ணியிருக்காரு, துன்பத்தை எல்லாம் மற, எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கு எல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம ஞாபகப்படுத்தினாத்தான் வரும், இல்லைன்னா அதை மறந்தும் மேல் காரியத்தை கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த மறதிங்கிறது யாரு கொடுத்தா, பகவான் தான் கொடுத்திருக்கார். அவருடைய கருணைங்கிறது நமக்கு என்னதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் கௌரிநாதா, ஹே பரமேஸ்வரா, அம்பாளுடைய ஆத்தக்காரரே கௌரிநாத பவத் பதாப்த யுகலம், எங்களுடைய 2 திருப்பாதங்கள் பவத் பதாப்த யுகலம் கைவல்ய சௌக்கியப்ரதம். அந்த உங்களுடைய பாதங்கள் திருப்பாதங்கள் என்ன பண்றது, கைவல்ய சுகத்தன்னா கொடுக்கறது, மோட்ச சுகத்தன்னா கொடுக்கறது, இதுவோ அதுவோ நான் அங்கே அலைய வேண்டாமே. ஹம்சமானது எப்படி தாமர குழந்தையை எதிர்பார்க்கிறதோ, அந்த கார்மேகத்தை எப்படி சாத்தக பட்சி எண்ணிக்காத மழை பெய்யாதா என்னுடைய தாகம் தீராதான்னு எதிர்பார்க்கிறதோ, சூரியன் உதிப்பாரா, சூரியன் வீழ்த்த தாமரை மலருமா, மலர்ந்தா எனக்கு ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு கோக்கப்பட்டு கேட்கறதோ, சக்கரக பட்சி எதிர்பார்க்கறதோ, சந்திரனை வந்து சக்கோர பட்சி எப்பொழுதும் எதிர்பார்க்கறதோ என் வயிறு ரொம்பவே இருந்து, அதே போலயே என் மனசில் இருக்க கட்டங்கள்லாம் போகணும், என்னுடைய இருக்கிற துன்பங்கள்லாம் போகணும், என் மனசில் கொந்தளிச்சுண்டு எப்பவும் இருக்க, அது இல்லையே இது இல்லையே, நமக்கு இதுக்கு பிரார்த்தமாகலையே அது பிரார்த்தமாகலையே அப்படின்னு எவ்வளவு கவலை இருக்க மனுஷனுக்க, அந்த கவலைகள்லாம் போகணுமையானால், கைவல்ய சுகம் வேணுமையானால், மோட்ச சுகம் எனக்கு வரணுமையானால் உங்களுடைய திருப்பாதங்களால் தான் முடியும். ஆகையால் அதை அதில் இடத்துல என் மனசு திரும்பட்டுமே, நான் அதில் சங்கல்பம் பண்ணிக்கிறேனே, அந்த சங்கல்பத்தினால் தங்களுடைய அனுகிரகம் ஏற்பட்டு எனக்கு க்ஷேமம் ஏற்பட்டுமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகா பிரார்த்தனை பண்றார். ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நீலாம்புதம் சாதகா கோக கோகனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா சேதோ வஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்க்க மிருக்யம் விபோ கௌரிநாத பவஸ்பதாப்ஜயுகளம் கைவல்ய சௌக்கியப்ரதம். இந்த ஸ்லோகத்தை மேலோட பார்த்தோம். இதுல ரகசியமா ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருக்காரு. ஹம்சஹான்னு இருக்க பார்த்தல, இது அன்னபக்ஷின்னு நம்ம சொன்னோம். இந்த மந்திரசாஸ்திரத்துல ஹம்சஹான்னு சொன்னா குருன்னு அர்த்தம், குரு மந்திரம். ஹம்சஹ சோகம் சோகம் ஹம்சஹாங்கிறது குரு மந்திரம். அது என்ன சொல்றது, அகம் சஹாதான் ஹம்சஹான்னு, நானே அவர் அவரே நான். ஹம்ச சோகம்னு சொல்ற குரு மந்திரம் என்ன, அகம் சஹா சஹா அகம், நானே அவர் அவரே நான். அவரே நான் நானே அவர்னு பரமாத்மாவோட ஒன்னாக கூடியதான நிலையை யார் சொல்வார், குரு தான் சொல்வார். ஸோ ஹம்சம்ங்கிறது குரு மந்திரம். அந்த ஹம்சமானது எதை பார்க்கறது, தாமரையை எதிர்பார்க்கறது, தாமரை குளத்தை. தாமரைங்கிறது என்ன சொல்றது, தாமரையானது ஞானம் குருவை சொல்றது. அந்த குருவானது அவர் மலர்ந்து அவர் திருவாய் மலர்ந்து அவர் அர்த்தம் ரெண்டு வார்த்தை சொன்னா அதை நம்ம மனசுல போய் வேலை செய்யும். அது படிச்சு இது படிச்சு ஒன்னும் நடக்காது, அவருடைய வார்த்தை வந்து உள்ள போய் எதை வேலை செய்யணும். யோந்த பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுத்தாம், தூங்கிட்டு இருக்கிறவன யாரோ ஒரு வார்த்தை எழுந்துக்கோன்னு சொன்னான். எப்படி எழுந்துட்ட, காதால கேட்டு எழுந்தாண்டாரா, கேட்காம எழுந்துட்டாரா? நிஜமா தூங்கிட்டு இருக்காரு, பொய் தூக்கம் இல்ல, நிஜமா தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் இவர் எழுந்துக்கோன்னு எழுப்பினார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அவரோ இவர் எழுந்துக்கோன்னு எழுப்பினார், தொடல தொட்டு எழுப்பப்படாது. ஒருத்தரை தொட்டா ஸ்நானம் பண்ணணும், அதுலயும் தூங்குறவளை தொட்டா ஸ்நானம் பண்ணணும். இவர் வந்து என்ன எதுக்கு பக்கத்துக்கு போய் தொடாமலேயே, ஐயா எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு அவர் பேரை வச்சு கூப்பிட்டு எழுந்துக்கோன்னு. இவர் எழுந்துக்கோங்கிற சொன்னது அவர் கேட்டுவிட்டு எழுந்துட்டாரா, கேட்காக்க எழுந்துட்டாரான்னு. கேட்டுட்டு எழுந்துட்டாருன்னா அவர் எப்படி கேட்பாரு, தூங்கலையே அவர் தூங்கிட்டு இருக்கப்ப காது கேட்காதே. ஸோ இவர் கேட்டு எழுந்துட்டார், இவர் சொன்ன வார்த்தையை கேட்டார்னு இங்க சொல்ல முடியாது, கேட்காம எழுந்துட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்காத போனே எப்படி சார் எழுந்துப்ப, இப்படிதான் 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கார். இப்ப இவர் சொன்னதுமே அவர் பேரை கூப்பிட்டதான் டக்குன்னு எப்படி எழுந்துட்டார், என் பிராணை வாங்காதீங்க சார் தெரியாதுன்ட்டார். தெரியாதுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே, சாஸ்திரமே எப்படித்தானே தெரியாது, நீங்க என்ன சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, அந்த சொல்லானது அது உள்ள போய் நீங்க எழுந்துக்கணும்னு அவரை எழுப்பி விட்டது. காது கேட்காத போனாலும் மற்றவைகளை கேட்காத போனாலும் அந்த வார்த்தையை மட்டும் உள்ள போய் ஏதோ பண்ணி எழுப்பி விட்டது. நியாயமா என்ன பண்ணிட்டேன்னா, உங்க மனசுல ஒரு பகுதி கிரியாசக்தி அது ஓய்வு பெறலை, ஞாபகம் வச்சுக்கணும். தூங்குற சமயத்தில் ஞான சக்தி தான் ஓய்வு பெற்று இருக்கே தவிர கிரியாசக்தி ஓய்வு பெறல. அதனால தான் மூச்சு காத்து விட்டுருக்கேள், மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போறது. அதே போல எமர்ஜென்சி ஒரு தகராறு வந்ததுன்னா டக்குன்னு எழுப்பி விட்டுறது மனசு. அது பண்ணா நீங்க என்னமோ நினைச்சு நன்னா தூங்கிட்டு இருக்காள்ன்னு, எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளம் ஏதாவது பிராணனுக்கு வந்ததுன்னா டக்குன்னு எழுந்துப்பான், தானா வந்துடும் விவகாரம். என்னடனா இன்னும் அல்லல் பண்ணோன்னு தலையில எழுதி வச்சிருக்கேன், அப்படியே எப்படி பிராணம் போயிடும். அப்படி பகவான் ஒரு மெக்கானிசம் வச்சிருக்க எல்லோருக்கும். அப்படி அந்த அன்னபட்சி இருக்க பார்த்தீங்களா, அகம் சஹா சஹா அகம்னு நமக்கு சொல்லக்கூடியதான குரு முகமாக இருக்கக்கூடியதான தாமர குளம், அது குரு சமூகம். அதை எதிர்பார்க்கறதாம் அன்னபட்சி. ஆகையால் இது ஞான மார்க்கத்துக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். நிலம்புதம் சாதகா. அதே போலிய சாதக பட்சி சக்கோர பழ அது என்ன பண்றது, கார்மேகத்தை எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி ஒரு சிஷ்ய உருத்திக சொல்றது, சிஷ்யன் எப்படி இருக்கணும், பரிப்பிரஸ்னேன சேவையா, ஞான மார்க்கத்திலேயே அவர்கிட்டயே இருந்து எப்ப சொல்வாரா எப்ப சொல்வாரான்னு காத்துட்டு இருக்கணும். ஏன்னா இது தானா வர்றது இல்லை. குரு போய் ரெண்டு அடி அடிச்சு ஜெயில போட்டு சொல்லுங்க இல்லைன்னு கொண்டு விடுவேன் அப்படின்னா வருமாத, சந்தோஷமா வரணும். இந்த சிஷ்யன் இடத்துல ஒரு காருண்யம் இருக்கணும், இவ்வளவு பண்றானே இவன் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல சொல்லணும். ஆகையால் அந்த சிஷ்யன் எப்படி சக்கோர பட்சியானது எப்பொழுது சாதக பட்சியானது எப்படி நீருண்ட மேகத்தை எதிர்பார்க்கிறதோ, அதே போல நீருண்ட மேகம் உள்ள விஷயம் இருக்க, அதே போல விஷயம் இருக்கக்கூடியதான ஆச்சாரியன் இடத்துல பிரபத்தி பண்ணி அவரிடத்துல பக்தி பண்ணி அவர் சொல்வாரோ சொல்வாரோன்னு காத்துட்டு இருக்கார் பாருங்க. அந்த காத்துட்டு இருக்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக சாதக பட்சி சொன்னார். கோகனத பிரியம் பிரதிதினம், பிரதிதினம்னு அவர் விசேஷமா, அது எதுக்கு பிரதிதினம் சாப்பிடணும். அதே போலயே கர்மாவை பண்ணணும், பிரதிதினம் காலம் பண்ணணும், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னி காரியம் பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும், ஸ்தானம் சந்தியா ஜபோ ஹோம தேவதானம் ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவம் ச சட்கர்மாணி தினே தினே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் பிரதிதினமும் சில கர்மாக்களை பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி பிரதிதினம் பண்ணக்கூடியதான கர்ம மார்க்கத்தை சொல்றது கோகக்கோ கனத பிரியம் பிரதிதினம். சந்திரம் சகோரஸ்ததா, சந்திர சகோர பட்டி இருக்க பத்தல, அத சந்திரனை நாடுறது எப்படின்னு, எப்ப சந்திரன் வந்தாலும் அங்கேயே வந்து நிக்கிறது ஏண்டன்னார், அதனால தானே பசி போகும் அதுக்கு. அதே மாதிரி இந்த உபாசனா மார்க்கம் எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்பப்ப அம்பாள தியானம் பண்ணிட்டே இருக்கணும். விசேஷமாக இந்த பத்து நாள் நவராத்திரி தசரா தச ஆஹா பத்து பகல் நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் அதான் நவராத்திரி தசஹரா அப்படின்னு சொல்றோம். இந்த சரத்காலத்தில் வரக்கூடியதான சரண் நவராத்திரின்னு பேர். இப்ப இந்த நவராத்திரியில இன்னிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பத்து நாள் விஜயதசமி பர்யந்தம் யார் அம்பாளை தியானம் பண்றாளோ நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போய் மனசுல சகல சௌக்கியங்களும் க்ஷேமங்களும் ஏற்படணும்னு அம்பாள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படி விசேஷமாக பண்ண நாலு நவராத்திரி இருந்தாலும் இந்த நவராத்திரியானது ரொம்ப விசேஷம்னு சொல்றது. துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று மூணு தேவதைகளையும் ஆராதனம் பண்ண வேண்டியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி விசேஷமாக சத்வகுணம் நமக்கு வரணும், அறிவு வரணும், பகவானை நம்ம அறியணுங்கிறதுக்காக கடைசி மூணு நாள் சரஸ்வதியோ, அதுக்கு முன்னால மூணு நாள் நம்ம சௌக்கியமா இந்த ஊர்ல இருக்கணும். இந்த ஊர்ல சௌக்கியமா இருக்கணும்னா மகாலட்சுமி அனுகிரகம் வேணும். மகாலட்சுமி அனுகிரகம் காசு மட்டும் இல்லை, எல்லா விதமான அட்டைஸ்வர்யங்களும் மனசு நிம்மதியும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி அனுகிரகம். அதுக்கு முன்னால இன்னல்கள் போகணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு மனசுல, கடிச்சுட்டே இருக்க, பின் பிரேக், அது தள்ளவும் முடியல கொள்ளவும் முடியல அப்படின்னா இருக்கு வாழ்க்கையில. அப்படிப்பட்டதான துன்பங்கள்லாம் மனுஷனுக்கு போகணுங்கிறதுக்காக தான் முதல் மூணு நாள் துர்கா தேவிய தும் துர்கே துரிதம் ஹரா துக்கா சந்திராயதே யஸ்மாத். யார நினைச்சா எல்லா துன்பங்களும் போறதோ அந்த அம்பாளுக்கு துர்கான்னு பேரு. நம்ம சாதாரணமா துர்கா சண்டின்னு பேரு பேர் வச்சுக்கிறது துர்கா வந்திருக்க பாரு அப்படின்னா கோபகாரின்னு அர்த்தம். லோகத்துல துர்கான்னா கோபகாரின்னு அர்த்தத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா துர்கானா என்ன அர்த்தம், எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களை அகற்றுபவள். அப்படி அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக விசேஷமாக அந்த உபாசனா மார்க்கத்துல சர்வதா சர்வ காலமும் எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ மனசு அந்த பக்கமே போறதோ இல்லையா, பகவானுக்கு இப்படி அலங்காரம் பண்ணும், செய்துளார சிருங்காரமும் அழகா பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும். அவரை பத்தி தான் நினைக்கணும், வேற வேற வழியாக இங்க எங்கேயும் போகப்படாது. சக்கனை ராஜமார்க்கங்கள் உண்டக சந்துல தூரதேவேமி மனசா, நல்ல வழி இருக்கும் பொழுது இங்கே அங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்கல, இப்படின்னு எத்தனை மகான்கள் நமக்கு வழி சொல்லி கொடுத்துருக்க. இப்படிப்பட்டதான வழியை சொல்றதுக்காக ஒரு உபமை கொடுத்துருக்க, சந்திரம் சகோரஸ்ததா. ஆகையால் கர்ம மார்க்கமும் ஞான மார்க்கமும் அதற்கு மேல சிஷ்ய விருத்தியும் இத்தனையும் உபாசனா மார்க்கத்தையும் நாலு திருஷ்டாந்தங்கள் சொல்லி சேதோவஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்க்கமுருக்யம் விபோ கௌரிநாத பவத் பதாம்பு ஜயுகுளம் பதாப்ஜ யுகுளம் கைவல்ய சௌக்கியப்ரதம். இப்படி கைவல்ய சௌக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். இதுக்கு முன்னால் என்ன சொல்றார், அந்த பகவானுடைய இரண்டு பாதங்களை சேவை பண்ணணும்னு இல்லையா, அந்த பாதங்களை சேவை பண்றதுக்கு திருஷ்டாந்தம் சரணாகதிக்கே வழி சொல்ற. எப்படி ரோதஸ்தோய ஹ்ருதா ஸ்ரமேண பதிகஸ்பாச்சாயம் தரோஹோ பிருஷ்டிதோ பீதஸ்வஸ்த கிரகம் கிரஹஸ்ய அதிதிம் கிரஹஸ்தம் அதிதிஹி தீனஹ பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமதா குலச்ச சிகினம் சீதாவ்ரதா த்வம் ததா சேதஸ் சர்வவயாபஹம் ரஜசுகம் சம்போ பதாம்போருஹம். ஹே பரமேஸ்வர, உங்களுடைய இரண்டு பாதங்களை நான் சேவித்துக் கொண்டிருக்கேன், எனக்கு துன்பத்தை நீக்கும். எப்படி நமக்கு எல்லாம் ஆனந்தமா இருந்தா இன்னொருத்தனுடைய கஷ்டம் புரியாது. அந்த கஷ்டம் புரிஞ்சுக்கணுமே ஆனால் இவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும். எப்படின்னா இந்த பிராணன் இடத்துல ஒரு மனுஷனுக்கு திதிப்பு இருக்கு பார்த்தல, பிராணன் நம்ம போகப்படாதுங்கிறத சௌக்கியமா யவனத்துல இருந்தா புரியாது. உடம்புல சக்தி இருக்கிறப்ப யாராவது ஏதாவது சொன்னா தமாஷ் பண்ணிட்டு இருப்பான், அவன் எழுந்துக்க முடியலையே, நடக்க முடியலையே, மாடிப்படிகிட்ட என்னால ஏற முடியலையேன்னு சொல்றான் பார்த்தீங்களா. இது சின்ன வயசுல என்னமோ சொல்லிட்டு இருக்க சார், சரியா வாழலேம்பான். ஆனா வஸ்துத எப்ப தெரியும்னு ஒரு 60 வயசு அனுப்புறோம், ஒரு அடி மயத்து ஏறப்போ இல்லை இறங்குறப்ப, இறங்குறது சுலபம் தானே, மாடிப்படிகிட்ட இறங்கி வேகமா வாங்கலேம்பான். உனக்கு 60 வயசு ஆகட்டும் அப்ப தெரியும்னு. அப்ப என்ன ஆகும், இறங்கிறது ஈஸின்னு தான் நினைச்சுட்டு இருக்கா, யாரும் சொல்லல. அது எப்ப தெரியும், இதனுடைய வலி எப்ப தெரியும், அந்த நிலை வந்ததா. அதே போலயே ரோதஸ்தோய ஹ்ருதஹ, இந்த பிராண நடத்துல ஒரு பிடிப்பு இருக்க பார்த்தல, எப்ப நர் நதியில ஸ்நானம் பண்ண இறங்கினா பிரவாகம் தள்ளின்னு போயிடுத்தவன அவனுக்கு வந்து கரைக்கு சேரணும்னு நினைக்கிறான். அந்த கரைக்கு போய் கரையை பிடிச்சுட்டா கரை கையோல வந்துடுது, அந்த மண்ணானதோ ஏதோ ஒரு இது இருந்ததோ கொடி இருந்தா அந்த கொடியை பிடிச்சுண்டா பிடிச்சுண்டா அப்படியே கரை ஏறலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அதுவும் கையோட வந்துருது. அப்ப எப்படி இருக்குமா அப்படின்னா, ஜலப்பிரவாகமானது எப்படி அவனை இது பண்ணித்தோ, அது வெள்ளத்துல இழுக்கப்பட்டவன் அந்த கரையை எப்படி நாடுகிறானோ, ரோதஸ்தோயஹ்ருதஹ ஸ்ரமேண பதிகஹ சாயம் தரோஹோ. வெயில்ல போறான் சார், காலில் செருப்பு இல்லை, கொடின்னு இருக்கான் வெயில்ல, காலு சுடியில் சுத்து கொடுத்துறது, தலையில உடம்பு முழுக்க வேத்து கொட்டுறது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மரம் இருந்ததான், அந்த மரத்து நிலையில போய் அவாடா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நிக்கிறான் பார்த்தேல. அப்பத்தான் சார் தெரியும் நிழலுடைய அருமை. நிழல் அருமை எப்ப தெரியும், அந்த வெயில்ல மாட்டின்றதுதான் தெரியும். அழகா உங்களுக்கு குக்கார வச்சு ஆனந்தமா ஆத்துல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஈஸ்டர்ல உட்காந்துட்டு ஆத்துக்காரு கப்பல காஃபி கொடுத்தா அதை சாப்பிட்டு இருந்தா அப்ப நிழல்னா என்னன்னு தெரியாதுன்னு. எப்ப இது போல இருந்தா தான் தெரியும். பதிக்க சாந்தா சமேண பதிகா சாயம் தரோ. அப்படி வழிபோக்கனா இருக்கிறவன், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவன், வெயில்ல திண்டாடி கொண்டிருக்கிறவன் அந்த மரத்தின நிழலை பார்த்து எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி விருஷ்டிதோ பீதஸ்வஸ்த கிரகம். கொட்டோ கொட்டோன்னு மழை கொட்டுறது, கொடை எடுத்துன்னு வரல, இவனுக்கு தெரியாது. வர காலத்துல சௌக்கியமா தான் இருந்தது, மழை வரக்கூடியதான அறிகுறி ஒன்றும் இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கான் கிளம்பினான், பாதி மழையில என்னடா ஆச்சு, மழை பிச்சுண்டு கொட்டுறது இந்த பக்கம் அந்த பக்கம், எங்கேயுமே மரமும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கொஞ்சம் எட்டி போன ஒரு நல்ல வீடு இருக்கு, அந்த வீடு பக்கத்துல ஓடுறான் பார்த்தேடா. அப்ப பாருங்க நனைஞ்சுதான் நனைஞ்சிருக்கல, நன்னதான் போயிட்டுமே, இப்ப என்ன வீட்டுக்கு போவோமே அப்படின்னு இருக்க மாட்டான். சில பேர் அப்படி போறா விவகாரம் முழுக்க, அந்த தேடி போறவன் மழையில நனைஞ்சுண்டு இருக்கிறவன் எப்படி ஒரு வீடை எதிர்பார்க்கிறானோ, மழையிலால பயப்பட்டவன் எப்படி ஸ்வஸ்த கிரகம் நல்ல ஒரு வீடை பார்க்கிறானோ, கிருஹஸ்தம் அதிதி ஒரு அதிதியா இருக்கான். அவன் என்ன பண்றான், பழைய நாள்ல இங்க இருந்து காசிக்கு கிளம்பி போயிடுவான், ஒண்ணும் இருக்காது, மாத்து வேஷ்டி ஒண்ணுதான், ஒண்ணும் கிடையாது. என்ன அவ்வளவு தூரம் நடக்கணும் இல்லையோ, ஆனா போறப்ப என்ன, ஒவ்வொரு கிராமத்திலையும் என்ன பண்ணுவான், யாராவது ஒருத்தர் வந்தா திண்ணையில உட்காந்து வாங்க சாப்பிட்டு போங்க, எல்லோருக்கும் அன்னம் இடுறதுங்கிறது ஒரு சரியான ஒரு வழக்கமா இருந்தது. தெரியணும் தெரியாதுன்னு இல்ல, அன்னஸ்ய சுதிதம் பாத்திரம், பசியா யார் இருக்கானா அவனுக்கு அன்னம் போடணும். இவர் வேதம் படிச்சிருக்காரா அது படி அது வேண்டாம். படிச்சு வந்தவாளா இருந்தா அவளுக்கிட்ட அதிகமான புண்ணியம், ஆனா அன்னமானது யாருக்கு இடணும், பசிச்சவா யாரா இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த பசிச்சுண்டு போகக்கூடியதான வழிபக்கன் ஒரு கிரகஸ்தனை இன்னைக்கு யாராவது நமக்கு ஆகார கொடுக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரோ, கிரகஸ்தமதிஹி தீனஹா பிரபும் தார்மிகம், நல்ல தார்மிகமான ஒரு பிரபு, நல்ல கொடவள்ளலா இருக்கிறவர ஒரு ஏழையா இருக்கிறவன் எப்படி எதிர்பார்ப்பானோ. தீபஸ்தந்தமதா குலஸ்த, எங்கும் காரிருட்டா இருக்குமையானால் அந்த இருட்டுல இவனால ஒண்ணும் பண்ண முடியலங்கிற ஒரு தீபம் இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கிற பாத்தல. தீபஸ்தந்தமதா குலஸ்த சிகினம் சீதாவிரதா, அதே போல கிராமாந்தரத்துல இந்த பனிக்காலம் வந்துருத்தன்னா அந்த ஜனவரி 10-15 இருந்து ஆரம்பிச்சு சிவராத்திரி பிப்ரவரி 15 வர பரியந்தம் அங்கெங்கே ஒரே கொட்டோ கொட்டோன்னு பனி கொட்டும். அந்த பனி கொட்டுறக்கால உடம்பெல்லாம் நடுங்கும்னு பல்லெல்லாம் தந்தி வசிக்கும். அப்படி இருக்கக்கூடியதான நிலையில எங்கேயாவது ஒரு 4 கொஞ்சம் நெருப்பை சேர்த்து வச்சாதான் அது கிட்ட போய் உட்காருவோம், கொஞ்சம் அந்த குளிர் குறையட்டுமேன்னு. அப்படி தீபஸ்தந்தமசா குலஸ்த சிகினம் சீதாவிரதா, சிகின்னா அந்த கொடி உள்ளவர், புகை எனக்கூடியதான கொடி உள்ளதான நெருப்புக்கு சிகின்னு பேர். சிகின்னா சம்ஸ்கிருதத்துல மயில்னு ஒரு அர்த்தம், சிகின்னு சொன்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம். அறுப்புக்கு எப்பவுமே கொடி இருக்கா, நெருப்பு இருந்தா அதுக்கு ஒரு கொடி இருக்கு. என்ன கொடி அவருக்கு? புகைங்கிற கொடி. அப்படி சிகினம் சீதாவிரதா ஸ்வம் த்வம் ததா சேத சர்வ பயாபகம் ஹே பரமேஸ்வரா. இதுக்கு முன்னால சொன்னே இதெல்லாம் ஒவ்வொரு பயத்தை தான் போக்கித்து, பிராணபயத்தை போக்குறதுக்காக அவன் கரையை நாடுகிறான். அதே போலயே வெயில்னால ஏற்படக்கூடியதான கொந்தளிப்பு போகணும் என்று மரத்துடைய நிழைய நாடுகிறான். மழையிலிருந்து வரக்கூடியதான உடம்பு வந்துருமோன்னு ஒரு பயத்துக்காக ஒரு வீடை நாடுகிறான். பசி கொடுமையை போக்கிக் கொள்ற அந்த பயத்தை போக்கிக் கொள்றதுக்காக கிரகஸ்தன் நாடுகிறான். காசு வேணும் எனக்கூடியதான அந்த பிணியினால அவன் வந்து ஒரு தார்மிகன பிரபுவை தேடுகிறான். இருட்டு போகணுங்கிறதுக்காக அதனால ஏற்பட்ட பயத்தை போக்குறதுக்காக தீபத்தை பிரார்த்திக்கிறான். குளிர்னால உடம்பு வருமோன்னு ஒரு பயத்தை போக்கிக் கொள்வதற்காக நெருப்ப நாடுகிறான். ஆனா எல்லா பயமும் உங்களை நினைச்சு போயிடும், உங்க பாதங்களை நினைச்சா ஒரு பயமும் இருக்காது. ஆகையால் ஹே பரமேஸ்வர சர்வ பயாபகம், எல்லா பயத்தையும் போக்கக்கூடியதான பரமேஸ்வர விரஜ சுகம் சம்போ பதாம்போருகம் ஹே பரமேஸ்வர, உங்களுடைய ரெண்டு பாதங்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க மனசுல நீங்க இருந்து எங்க மனசுல தோணுங்க, உங்க பாதங்களை தோணும்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு இப்படி திருவடி சரணம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ரோதஸ்தோயஹ்ருதஹ ஸ்ரமேண பதிகஹ சாயாம் தரோ விருஷ்டிதோ பீதஸ்தஸ்த கிரஹம் கிரஹஸ்தமதிஹி தீனம் பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா குலஸ்த சிகினம் சீதாவிரதஹ த்வம் ததா சேத சர்வ பயாபகம் ரஜ சுகம் சம்போ பதாம்போருஹம் அப்படின்னு பகவானுடைய ரெண்டு பாதங்களையும் பிரார்த்தனை பண்ணினார். இப்ப இதுவரைக்கும் பக்தியை சொன்னார், ஆனா பக்தினா என்னது? இதுவரைக்கும் பக்தியை பத்தி பேசுறேன், பக்திக்கு லட்சணம் சொல்லலையே. பக்தினா எப்படி இருக்கும், அது என்னது பக்தி அப்படின்னு சொல்லணும். அதற்காக பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம் சிவானந்த லகரி வாசிருக்கேன்னு சொன்னாலே எல்லோரும் கேட்கிறவா. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்க சொல்லுங்க, அங்கோலம் அப்படின்னு அழகான எல்லோரும் சிவானந்த லகரில ரொம்ப பிரசித்தியான ஒரு ஸ்லோகம். அடுத்ததா ஒரு ஸ்லோகம், இதை நாளைக்கு கவனிப்போம். இந்த 10